அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி வானொலி அன்பர்களுக்கு எங்கள் காலை வணக்கங்கள். தேனிலும் இனிமையான வேதம், முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்ற வேதம், பாதைக்கு வெளிச்சம் காட்டும் வேதம், தித்திக்கும் இனிய வேதத்தை நீங்களும் ருசிக்க உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
பிரியமானோர்களே, டிரான்ஸ்வல் ரேடியோ ஊழியங்களுக்காக தனியாக, குடும்பமாக, குழுவாக, திருச்சபையாக நீங்கள் ஜெபித்து வருவதற்காக நன்றி கூறுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் பாரத்தோடும் துக்கத்தோடும் வேதனையோடும் இருக்கிற அநேகருக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் விடுதலையையும் கொடுப்பதாயிருப்பதற்காக தொடர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இன்றும் கர்த்தர் தம்முடைய வார்த்தை மூலமாக நம்மோடு பேசத்தக்கதாக ஜெபத்தோடு இன்றைய வசனங்களை கற்றுக்கொள்வோம். கடந்த நிகழ்ச்சி முதல் நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை சிந்திக்க துவங்கியிருக்கிறோம். இன்று லூக்கா முதலாம் அதிகாரம் 14 வசனம் முதல் பார்ப்போம். லூக்கா முதலாம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கிறேன். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் பிறக்கப் போகிற மகன் நசரேயனாய் இருக்க வேண்டும். நசரேய விரதத்திலே இருக்கிறவர்கள் திராட்சரசமோ மதுவோ குடிக்கக்கூடாது. தேவாதி தேவனிலும் பரிசுத்த ஆவியானவரிலுமே தனது மகிழ்ச்சியை அவன் பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த காரணத்தினாலேதான் எபேசியர் 5:18 வசனத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்லும்பொழுது, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆம், கர்த்தரிடத்திலிருந்தே உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள், மதுப்புட்டியிலிருந்து அல்ல. இன்றைக்கு அநேகர் பாட்டில் பயன்படுத்தும் பாப்பாக்களாய் இருக்கிறார்கள். பால் குடிக்கும் குழந்தைகளை நான் சொல்லவில்லை, வயது முதிர்ந்திருந்தும் மது பாட்டில்களை தேடிச் செல்கிறவர்களை குறித்தே சொல்கிறேன். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற குடும்பங்களிலேயும் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை சந்திப்பதற்காக குடிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அருமையான சகோதரனே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சந்திப்பதற்கு தேவையான பலனை பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்தே நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். வசனங்கள் 16-17 பாருங்கள். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், யோவான் ஸ்நானகன் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே எலியாவை போல செயல்பட்டாலும் வரப்போகிற எலியா யோவான் ஸ்நானகன் அல்ல. யோவான் தகப்பனாருடைய இருதயத்தை பிள்ளைகள் பக்கமாய் திருப்பலாம். இரண்டு சந்ததியாருக்கு இடையிலே உள்ள இடைவெளியை அவன் நிறைவு செய்ய வேண்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட இடைவெளிகளை விட வயது முதிர்ந்தவர்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியே பெரிதானதாயிருக்கிறது. வயதிலே முதிர்ந்தவர்கள் தேவனோடு கூட சரியான உறவுள்ளவர்களாய் இருப்பார்கள் என்றால் இளைஞர்களோடு கூட அவர்களுக்கு பிரச்சனை இருக்காது. லூக்கா 18 வசனம், அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாயிருக்கிறாளே என்றான். சகரியாவினுடைய இந்த பதில் அநேகருக்கு சிரிப்பை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் ஆசாரியன். ஜெபத்திலே கர்த்தரண்டை சென்றிருக்கிறான். அங்கே போய் ஆண்டவரே எனக்கு ஒரு மகனை தாரும் என்று ஜெபிக்கிறான். இப்பொழுது தேவன் காபிரியல் தூதன் மூலமாக, நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுக்க போறேன் என்று சொன்னால் சகரியா அதற்கு, இதை நான் எதினால் அறிவேன் என்று கேட்கிறான். அவனுடைய கணிப்பு என்ன? என்னுடைய மனைவி வயது சென்றவளாயிருக்கிறாள், நானும் கிழவனாயிருக்கிறேன். அப்படி என்றால் எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று என்னால் எண்ணிக்கூட பார்க்க முடியவில்லையே என்பதுதான் பொருள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயும் தனக்கு ஒரு மகன் வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஜெபங்களை ஏறெடுத்திருக்கிறீர்களா? தேவனிடத்திலே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கேட்கிறீர்கள், ஆனால் அதை தேவன் உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் என்பதை குறித்து உங்களால் நம்ப முடியவில்லை. இந்த காரணத்தினாலேதான் அநேக வேளைகளிலே நாம் ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக் கொள்கிறதில்லை, நமக்கு விசுவாசமே இல்லை. இந்த சகரியாவும் சாதாரண ஒரு மனிதனைப் போலத்தான் இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களிலே இப்படி நாம் ஜெபிக்கிறோம் இல்லையா? எதிர்பார்க்க முடியவில்லை, ஆனால் ஜெபிக்கிறோம். இதுதான் வேடிக்கையானது. சரி, லூக்கா 9:19 தேவதூதன் அவனுக்கு பிரதித்திரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காப்ரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லும்பொழுது அதிலே கர்த்தருடைய முத்திரை இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையானது அதிகாரத்தை கொண்டுள்ளது. நான் என்ன சொல்கிறேன் என்பது முக்கியமல்ல, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பது மிக முக்கியமானது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாகவே நம்மோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். 20 பாருங்கள், இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். நன்றாக பேசக்கூடியவனாக இருந்த சகரியா அவிசுவாசத்தினாலே சில காலம் பேச முடியாத ஊமையாகி விடுகிறான். ஆம் அருமையானவர்களே, அவிசுவாசம் ஊமையானதாய்த்தான் இருக்கும். ஏனென்றால் அவிசுவாசத்திற்கு மற்றவர்களுக்கு சொல்வதற்கு ஒரு செய்தி இல்லை. இன்றைக்கும் அநேகர் அதிகமான வார்த்தைகளை வளவளவென்று பேசுகிறவர்களாயிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களிலே பலர் அவிசுவாசிகளாகவே இருக்கிறார்கள். தங்களிடத்திலே சொல்வதற்கு எதுவும் இல்லாதவர்கள் அமைதியாக இருக்க வேண்டும். கர்த்தரிடத்திலே விசுவாசமாயிருக்கிற மனிதன் சொல்வதற்கு ஏதாவது இருக்கும் பொழுது கர்த்தருக்காக அதை அவன் சொல்லலாம். லூக்கா 9:21-22 ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையாயிருந்தான். இதுவும் மிகவும் வேடிக்கையான ஒரு வேத பகுதி. தேவன் 400 அமைதியாக இருந்தார். இப்பொழுது மனுக்குலத்தோடு அவர் பேச தீர்மானித்திருக்கிறார். அவர் பேச ஆரம்பித்ததை கேட்ட முதல் மனிதன் அவரை நம்ப முடியவில்லை. இப்பொழுது அவனும் ஊமையனாக்கப்பட்டு விட்டான். தான் பேச முடியாத ஊமையனாய் இருக்கிறான் என்பதை அவன் மக்களுக்கு எப்படி செய்கையின் மூலமாக விளக்கியிருப்பான்? சற்றே கற்பனை செய்து பாருங்கள். ஒரு தேவதூதனை பார்த்தபடினாலே இப்படி பேச முடியாமல் ஆகிவிட்டேன் என்பதை எப்படி நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்வீர்கள்? ஆம் அருமையானவர்களே, அது எளிதான ஒரு காரியம் அல்ல. அவனுடைய செய்கைகளையும் அவன் எழுப்பிய ஒலிகளையும் பார்க்கும்பொழுது, அதை கவனிக்கும்பொழுது மிக வேடிக்கையாக இருந்திருக்கும். லூக்கா 9:23 அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். ஆதிகாலத்திலே தாவீது ராஜா அரியணையில் இருக்கும்பொழுதே ஒவ்வொரு குறிப்பிட்ட ஆசாரியர்களும் ஒரு குறிப்பிட்ட காலம் ஆலயத்திலே பணிவிடை செய்ய வேண்டும் என்றும் அதற்கு பின்னர் அவர்கள் வீட்டிற்கு போகலாம் என்றும் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. ஒரு ஆசாரியன் வேலை செய்து அவன் வேலையை முடித்தபொழுது மற்றொரு ஆசாரியன் பொருட்படுத்தி விடுவான். அதேபோலத்தான் சகரியாவின் பணிக்காலம் முடிந்தபொழுது அவன் வாய் பேச முடியாதவனாகவே பணிக்காலத்தை முடித்தான். அவனுடைய விடுமுறை நாட்கள் ஆரம்பிக்கப்பட்ட பின்னரும் அவன் அமைதியாகத்தான் இருக்க வேண்டிய நிலை வந்தது. எனவே அவன் வீட்டிற்கு போய் அங்கே எலிசபெத் சொன்ன காரியங்களைத்தான் கவனித்து கேட்டிருப்பான். சரி, 24-25 அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கற்பவதியாகி, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 வெளிப்படாதிருந்தாள். இது மிகவும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை. சகரியாவால் பேச முடியவில்லை. எலிசபெத் தன்னுடைய நிலைமையினாலே பல மாதங்கள் தனித்து வீட்டிலே இருக்கிறாள். எலிசபெத் தான் அடிக்கடி சகரியாவே, நாம் ஒரு குமாரனை பெற்றுக் கொள்ளப் போகிறோம், குமாரனை பெற்றுக் கொள்ளப் போகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்திருப்பாள். 26-27 ஆறாம் மாதத்திலே காப்ரியேல் எனும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரே தென்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப் என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். இப்பொழுது நாம் எருசலேமிலிருந்து நாசரேத்திற்கு போகிறோம். சகரியாவிற்கு சாட்சி கொடுத்த காப்ரியேல் 6 கழித்து இப்பொழுது மரியாளுக்கு காட்சி கொடுக்கிறான். 27 மட்டும் மரியாள் ஒரு கன்னிகை என்பது 2 சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, கன்னிகை என்றால் யார் என்று தெரியும் இல்லையா? ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன் என்று சொன்னால், அநேகர் இதை குறித்து அறிந்தவர்களாக இல்லை. ஒரு கன்னிகை என்று சொல்லும்பொழுது எந்த ஒரு ஆணோடும் தொடர்பில்லாத ஒரு பெண். இயற்கையான முறையிலே ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. இதை குறித்து நாம் தெளிவாக பேச வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் சிலர் இயேசு கன்னியின் வயிற்றிலே பிறந்தார் என்று சொல்வது இயற்கை விதிமுறைப்படி முடியாத காரியம் என்று சொல்கிறார்கள். ஆனால் வேத புத்தகம் இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றிலே தோன்றி பிறந்தார் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. லூக்கா 1:28, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். கிறிஸ்துவின் பிறப்பிலே மரியாளுடைய பங்கை குறித்து பலர் மிக சாதாரணமாக எண்ணுகிறார்கள். ஆனால் இங்கே மிக தெளிவாக மரியாள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று எடுத்துச் சொல்கிறார் தூதன். இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? ஸ்திரீகளுக்குள்ளே. ஸ்திரீகளுக்கு மேலாக அல்ல, ஸ்திரீகளுக்கு உள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்கிறான். மரியாள் மற்ற பெண்களை விட உயர்வாக சொல்லப்படவில்லை. மரியாள் பெண்மைக்கு பெருமை சேர்த்தாள் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, ஒரு பெண்ணின் மூலமாகத்தான் உலகத்திற்குள்ளே பாவம் வந்தது என்று சொல்வது எளிதானது. ஆனால் நம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், ஒரு ஆண் அல்ல, ஒரு பெண்ணின் மூலமாகவே உலகத்தின் இரட்சகரும் இந்த உலகத்திற்குள்ளே கடந்து வந்தார். பாருங்கள், லூக்கா 1:29, அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதனுடைய வார்த்தை மரியாளை கலங்க பண்ணிவிட்டது. ஆம், இயற்கைக்கு மாறாக இயற்கையை விட மேலான காரியங்கள் இயற்கையை தொடும்பொழுது பயம் உண்டாகிறது. மரியாளுக்கு இருந்த கலக்கம் என்ன? இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று கலங்குகிறாள். ஆம், அருமையானவர்களே, நீங்களும் ஒரு தேவதூதனை பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் பயப்படுவதற்கான எல்லா அனுமதியும் உங்களுக்கும் உண்டு. வசனங்கள் 30-33 வாசிக்கிறேன். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானோருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை எந்தெண்டைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். இது மிக தெளிவான வார்த்தைகள்தான். இதை யாருமே தவறாக வியாக்கியானம் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவின் கன்னிப்பிறப்பை விசுவாசியாதவர்கள் இயேசு ஒருநாள் தாவீதின் சிங்காசனத்திலே உட்காருவார் என்பதையும் விசுவாசிக்கிறதில்லை. ஆனால் லூக்கா இங்கே எது எழுதுகிறாரோ அது அப்படியே நிறைவேறப்போகிறது. கன்னிகையின் வயிற்றிலே இயேசு தோன்றப்போகிறார். தாவீதின் வம்சத்திலே அவர் ஆளுகை செய்யப்போகிறார். ஆம், அவர் யாக்கோவின் குடும்பத்தாரை எந்தெண்டைக்கும் அரசாளுவார். அந்த ராஜ்யத்திற்கு முடிவே இருக்கப் போவதில்லை. லூக்கா 1:34, அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். அருமையானவர்களே, கன்னிப்பிறப்பை கேள்வி கேட்ட முதல் நபர் மரியாள்தான். இது எப்படியாகும்? இன்றைக்கும் இது சிறந்த ஒரு கேள்வியாயிருக்கிறது. இப்பொழுது லூக்கா தேவதூதன் என்ன சொன்னானோ அதை சொல்லி இந்த கேள்விக்கான விடையை கொடுக்கிறார். பாருங்கள், 35, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானோருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே எந்த ஒரு மனிதனுக்கும் பங்கில்லை. லேவியராம புத்தகத்தை நாம் படிக்கும்போது, ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது தீட்டானவளாகிறாள். ஏனென்றால் ஒரு பாவியை இந்த உலகத்திற்குள்ளே அவள் கொண்டு வந்தாள் என்று பார்த்தோம். இங்கே மரியாளுக்கு கூறப்படுவது என்ன? அவள் ஒரு பாவியை இந்த உலகத்திற்குள்ளே கொண்டு வரப்போகிறதில்லை, அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைவதனாலே உண்டாகிற குழந்தை பாவத்திலே பாவ சுபாவத்திலே பிறக்கிறான். ஆனால் கன்னிப்பிறப்பின் மூலமாக தேவாதி தேவன் ஒருவரே அந்த பரிசுத்த காரியத்தை கொண்டு வர முடியும். தாவீது சங்கீதங்களின் புத்தகம் 51:5 சொல்லும்பொழுது, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று கூறுகிறார். ஆனால் மரியாளுடைய மகன் வித்தியாசமானவர். நீங்கள் விரும்பினால் கன்னிப்பிறப்பை மறுக்கலாம். நீங்கள் ஒரு அவிசுவாசியாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அதை மறுப்பதையே நானும் எதிர்பார்க்கிறேன். ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல, ஆனால் கன்னிப்பிறப்பை நம்புகிறேன் என்று சொல்வீர்கள் என்றால் உண்மையாகவே எனக்கு ஒரு அதிர்ச்சியான செய்திதான் அது. நீங்கள் கிறிஸ்துவை அறிந்தவராக இல்லை என்றால் நீங்கள் இதை விசுவாசிக்க முடியாது. ஆனால் வேத புத்தகம் கன்னிப்பிறப்பை குறித்து எதுவுமே சொல்லவில்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அது மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த குமாரன் ஏன் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட போகிறார் தெரியுமா? அவர் பரிசுத்த ஆவி மரியாளின் மேலே நிழலிட்டதினாலே பிறந்தவர். எனவே அவர் தேவனுடைய குமாரன். இயற்கை விதிகளின்படியே லூக்கா இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். நாசரேத்தூர் எயேசு கிறிஸ்துவை அவர் அலசி ஆராய்ந்தபடியினாலே தனது கண்டுபிடிப்பாகிய உண்மையை, அதாவது எயேசுவை கர்த்தர் என்பதை எழுதியிருக்கிறார். யோவான் தனது சுவிசேஷத்தில் என்ன முடிவிற்கு வந்தாரோ அதே முடிவிற்குத்தான் லூக்காவும் வருகிறார். ஆனால் இரண்டு பேருடைய வழிமுறைகளும் தான் வேறு. லூக்கா சாதாரணமான தனது வார்த்தைகளிலே இவற்றை சொல்லுகிறார். லூக்கா முதலாம் அதிகாரம் 36-37 வசனங்களை பாருங்கள். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6 மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அருமையானவர்களே, யோவான் ஸ்நானகனின் பிறப்பும் அற்புதமானது. ஆனாலும் அது கன்னி பிறப்பு அல்ல. இங்கே தேவதூதன் சொல்லும்பொழுது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். இது மிகவும் அழகான வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள். பல வேளைகளிலே இந்த வாக்கியத்தை பலர் திரித்தும் வேதத்தை புரட்டியும் கூற பயன்படுத்துகிறார்கள். தேவன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய தீர்மானித்து விடுவார் என்றால் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் நாம் கேட்டுக்கொள்ளும் முடியாத எல்லா காரியங்களையும் அவர் செய்கிறவர் அல்ல. அநேகர் தங்கள் சுயநலமான தேவைகளை நிறைவேற்றத்தக்கதாக இந்த வசனத்தை பிடித்துக்கொண்டு கர்த்தர் எனக்கு அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். அருமையானவர்களே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உண்மைதான். ஆனால் என்னாலும் உங்களாலும் கூடாத காரியங்கள் அநேகம் இருக்கிறது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று ஒரு மனிதன் சொல்லிவிட்டு அவனுக்கு தேவன் கொடுத்த சில காரியங்களை அவன் செய்யாமல் போவான் என்றால் அவிசுவாசிகள் தேவனை ஏளனம் செய்யும் காரியமாகிவிடும். தேவன் எதை செய்து முடிக்க வேண்டும் என்று எண்ணினாலும் அதை அவர் செய்து முடிப்பார். ஏனென்றால் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இவ்வாறு கூறுவதனாலே ஒரு விசுவாசி கேட்கும் எல்லா காரியங்களையும் அவர் செய்வார் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் சில காரியங்கள் அவருடைய திட்டத்திலே காணப்படாத காரியங்களாயிருக்கலாம். லூக்கா முதலாம் அதிகாரம் 38 வசனம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துவது என்ன? தேவனுடைய சித்தத்திற்கு மரியாள் தன்னை பூரணமாக ஒப்படைக்கிறாள். தேவதூதனுக்கு மரியாள் சொல்லும் பதில் என்ன தெரியுமா? நான் ஆண்டவருக்கு அடிமை, எனவே உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காக கடவுது. அருமையானவர்களே, இந்த நேரத்திலேயே அவளுடைய வாழ்க்கையின் மேலாக ஒரு மேகம் வந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பும் வரை அந்த மேகம் அங்கே இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அவருடைய கன்னிப்பிறப்பை உறுதி செய்கிறதாயிருக்கிறது. அவர் உயிர்த்தெழும்பும் வரை அநேகர் அவருடைய கன்னிப்பிறப்பை கேள்வி கேட்டார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் கன்னிப்பிறப்பை மறுத்துவிட்டு உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறேன் என்று சொல்ல முடியாது. அல்லது உயிர்த்தெழுதலை மறுத்துக்கொண்டு கன்னிப்பிறப்பை விசுவாசிக்கிறேன் என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் கன்னிப்பிறப்பும் உயிர்த்தெழுதலும் இணைந்தே செல்லுகிற ஒன்றாயிருக்கிறது. இப்பொழுது மரியாள் எலிசபெத்தை சந்திக்கப் போவதை குறித்து பார்க்கிறோம். வசனங்கள் 39-41 வரை வாசிக்கிறேன். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய்ப்போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்தலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிட்டு எலிசபெத்து பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு. இங்கே அற்புதமாய் நடைபெற்ற ஒரு காரியத்தை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு எந்த வகையிலையும் இயற்கையான ஒரு விளக்கத்தை நாம் கொடுக்க முடியாது. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை ஒன்று நீங்கள் விசுவாசிக்கலாம் அல்லது விசுவாசியாமல் இருக்கலாம். இன்றைக்கு அநேக ஊழியர்களும் கூட தாங்கள் பெரிய ஞானிகள் என்று காட்ட வேண்டும் என்பதற்காக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இயற்கைக்கு மாறான அற்புதமான காரியங்களுக்கும் விளக்கம் கொடுக்க முற்படுகிறார்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அற்புதங்களை ஒன்று நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இந்த வசனத்திலே நான் வாசிக்கிற சத்தியம் அற்புதமான ஒன்று. இந்த பெண் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டாள். அவள் வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிட்டு. வசனம் 42. உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அருமையானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் பாடல் இது. ஏற்கனவே பார்த்தோம், லூக்கா ஒரு நல்ல புலவர். எனவே கிறிஸ்துவின் பிறப்பு காலத்திலே பாடப்பட்ட எல்லா பாடல்களையும் அப்படியே நமக்கு தருகிறார். இது எலிசபெத்தினிடத்திலிருந்து வந்தது. இதுவே முதல் பாடல். 43-45 வசனம் வரை பாருங்கள். என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது, எனக்கு எதினால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றிலுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே, பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். எலிசபெத்தை குறித்து வேதத்திலே குறைவாகவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே உள்ள முதல் பாடலை பாடியது எலிசபெத் தான். இவ்வளவு அழகான ஒரு தனிப்பாடல் பாடும் நபரை நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட முடியாது. அவள் குறிப்பிடத்தக்க ஒரு பெண். சகரியா விசுவாசத்திலே குறைவாய் காணப்பட்டாலும் எலிசபெத் விசுவாசத்திலே நிறைந்தவள். சகரியா அவிசுவாசத்தினாலே ஊமையாக்கப்பட்டான். ஆனால் எலிசபெத் அப்படியல்ல. அவள் தேவனை விசுவாசித்தாள். இப்பொழுது மரியாளை உற்சாகப்படுத்துகிறாள். மரியாள் ஒரு இளம் பெண். எலிசபெத் வயது முதிர்ந்தவள். எலிசபெத் எத்தனையோ ஆண்டுகளாக தேவனோடு வாழ்ந்த ஒரு பெண். எனவேதான் விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறாள். மரியாளும் சாதாரண ஒரு பெண்தான். எலிசபெத்தும் சாதாரண ஒரு பெண்தான். எனவே மரியாளுக்கு அந்த நேரத்திலே தேவையாயிருந்த உற்சாகத்தை எலிசபெத் கொடுத்தாள். வசனங்கள் 46-48 வரை பாருங்கள். அப்பொழுது மரியாள், என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். இப்பொழுது மரியாள் ஒரு பாடல் பாடுகிறாள். இந்த பாடல் அநேக சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மரியாள் தனக்கும் ஒரு இரட்சகர் தேவை என்று கூறி அவரிலே தாம் களி கூறுவதையும் சொல்கிறாள். மரியாளை உண்மையாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்ல வேண்டும். அதே நேரத்திலே மரியாளை ஒரு தெய்வமாக்க வேண்டும் என்றும் அவசியமில்லை. ஆனால் வேதம் சொல்வது போலவே ஸ்திரீகளுக்குள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் மறுக்கவே முடியாது. தேவனுடைய குமாரனுக்கு தாயாக இருப்பது எவ்வளவு ஒரு மகிமையான சலாக்கியம் இல்லையா? தேவ குமாரனை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு தேவன் பயன்படுத்திய ஒரு பாத்திரமாயிருந்தார்கள். இதை நாம் குறைவாகவும் எடை போடவே முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக உயர்த்த வேண்டும் என்பதும் அவசியமில்லை. தேவன் அவர்களை இந்த பணிக்காக தெரிந்தெடுத்தது ஏதோ தற்செயலாக நிகழ்ந்த ஒன்றும் அல்ல. இது தேவனுடைய அனாதி தீர்மானம், தேவனுடைய திட்டம். தேவன் எந்த ஒரு தவறையும் செய்கிறவர் அல்ல. தொடர்ந்து மரியாளின் பாடலை கவனியுங்கள். 49-55 வசனம் வரை வாசிக்கிறேன். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யமுள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் எண்டெண்டைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார் என்று சொல்கிறார். ஏசாயா 53:1 வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று கேட்டுவிட்டு தொடர்ந்து தேவ ஆட்டுக்குட்டியை குறித்து, அதாவது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியை குறித்து வெளிப்படுத்துகிறார். மனுக்குலத்துக்கு கொடுத்த ரட்சிப்பின் வாயிலாக தேவன் தனது கரத்தின் வலிமையையும் வல்லமையையும் அன்பையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். மரியாள் தனது பாடலிலே ஆபிரகாமை குறித்தும் சொல்லியிருக்கிறாள். ஆபிரகாமை குறித்து அநேக இடங்களிலே புதிய ஏற்பாட்டிலே நாம் காணக்கூடியவர்களாயிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே வேறு எந்த ஒருவரை குறித்து சொன்ன காரியங்களை விட ஆபிரகாம் மனித எண்ணத்தோடு ஒப்பிடப்பட்டு பல இடங்களிலே பேசப்பட்டிருக்கிறார். லூக்கா 1:56 வசனம், மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். இந்த அதிகாரத்தின் மீதி பகுதியிலே யோவான் ஸ்நானனின் பிறப்பை குறித்தும் சகரியாவின் பாடலையும் நாம் பார்க்கிறோம். லூக்கா 1:57-60 வசனம் வரை பாருங்கள். எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். 8-ம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிடப் போனார்கள். அப்பொழுது அதன் தாய், அப்படியல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றாள். உறவினர்கள் உலக வழக்கப்படி செயல்பட போனார்கள். ஆனால் எலிசபெத் தடுத்து நிறுத்தி யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று சரியாய் சொன்னாள். தொடர்ந்து 61-ம் வசனம் முதல் பாருங்கள். அதற்கு அவர்கள், உன் உறவின் முறையாரில் இந்த பெயர் உள்ளவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அதன் தகப்பனை நோக்கி, இதற்கு என்ன பெயரிட மனதாயிருக்கிறீர்கள் என்று சைகையினால் கேட்டார்கள். அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். அருமையானோர்களே, அப்பொழுது அங்கே இருந்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இதன் பின்னர்தான் சகரியா பேச துவங்கினான். பேச துவங்கிய உடனேயே பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக ஒரு பாடல் பாடுகிறான். முதலாவது சகரியா விசுவாசம் உள்ளவனாயில்லாவிட்டாலும் குழந்தை பிறந்தபொழுது தேவனிலே மகிழ்ந்து அவனால் பாட முடிந்தது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, நம்மில் அனைவருடைய வாழ்க்கையிலே சகரியாவை போன்ற அவிசுவாசம் காணப்படுகிறது. தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார், நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறார். நாம் எழுந்து அவரை மகிமைப்படுத்தலாம். விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறவர்களுக்கும் தேவன் அற்புதங்களை செய்கிறார், ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறார். ஏனென்றால் அவர்களும் மகிழ்ந்திருக்கும்படியாகத்தான் அப்படி செய்கிறார். விசுவாசத்திலே குறைவாய் காணப்படுகிறவர்கள் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறதில்லை. உறுதியான பரிசுத்தவான்கள், அதிகமாக விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலுமே தேவனுக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுவார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள்? உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து கலங்கி போய் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? அல்லது கர்த்தருடைய பாதத்திலே உங்கள் பாரத்தை வைத்துவிட்டு அவரை நன்றியோடு நீங்கள் துதித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்போஸ்தலன் பவுலும், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை உணர்ந்தவர்களாக, கர்த்தர் எவ்வளவு வல்லமை நிறைந்தவர் என்பதை புரிந்து கொண்டவர்களாக, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசித்தவர்களாக அவருக்குள்ளே மகிழ்ந்து களி கூர்ந்து அவரை துதிப்பீர்களா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com.
பரிசுத்தத்தை ஸ்நேஹிக்கும் பரிசுத்தராம்
தேவனே,
இதய சுத்தம் என்னில் காண
அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின. வெளிப்படுத்தின விசேஷம் 21:4. வெளிப்படுத்தின விசேஷம் 21:4.